முத்திரை கதைகளில் நேயர்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை காசி. எழுதியவர் பாதசாரி. போன வருஷம் இதே மாதத்தில் காசி தற்கொலை செய்து கொண்டு பிழைத்து விட்டான். கல்யாணம் செய்து கொண்ட நான்காவது மாதம் சவர பிளேடால் கழுத்தை ஆள அறுத்து கொண்டான். உறைந்த இரத்தப்படுக்கையின் மீது நினைவிழந்து கிடந்தவனை கதவை உடைத்து புகுந்து எடுத்து ஜிஹெச்சில் அட்மிட் செய்தார்கள். ஊரில் நான்கு பேர் மறைலூஸ் என்று கருதும் காசியை பற்றி எனக்கு அப்படி நினைக்க முடியவில்லை. எல்லோரையும் போல தனக்கும் இந்த நான்கு பேருக்கும் இடையிலான ஷாக் அப்சர்வரை பழுது பார்த்து சரியாக வைத்து கொள்ளாமல் இவர்கள் உறவென்று மெச்சுகிற பாதையின் குண்டு குழிகளில் அடிபட்டு கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. நேற்று காசியிடமிருந்து கடிதம். காசுதான் சுதந்திரம், காசுதான் சுதந்திரம், காசுதான் சுதந்திரம் என்று ஸ்ரீராமஜெயம் மாதிரி இன்லாண்ட் முழுக்க எழுதியிருக்கிறான். ஆறு மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் போனபோது ஒரு டீ கடை வாசலில் காசியை எதர்ச்சியாக சந்தித்தேன். உணர்ச்சி முண்ட கைகளை பற்றி கொண்டான். தன்னோடு அதிக நேரம் இருக்க வேண்டுமென்று கெஞ்சினான். என் அப்பாவுக்கு அடுத்த நாள் வருஷாந்திரம். இரவுக்குள் மலை கிராமம் என் தோட்டம் போய் சேர வேண்டியிருந்தது. சொன்னேன். வாடினான். சரி என்று பார்க் பக்கம் போனோம். எனக்கு வேலை ஏதும் கிடைக்காமல் இருந்த காலத்தில் யாராவது என்னை பார்த்து இப்போ என்ன பண்ணுறீங்க என்று கேட்டால் சங்கடத்தில் கூசிப்போய் சமாளிப்பாக எதையாவது சொல்வேன். அந்த வேதனை தனிரகம். காசியிடம் அதே கேள்வியை பூடகமாக விட்டேன். அப்புறம் இப்போ ஒரு நண்பனோடு சேர்ந்து மருந்து மொத்த வியாபாரம் சின்னதாக பண்ணுறோம். அப்பா கிட்ட இனி வீட்டு பத்திரம்தான் பாக்கி. தரேனார். அதை வச்சு பேங்க்கில் லோன் முயற்சி கிடைச்சா இது ஒரு மாதிரியாக தொடரும். கேட் பூட்டியிருந்தது. பார்க்கில் சுவரிட்டி குதித்து உள்ளே போனோம். மறைவான புல்வெளி தேடி உட்காரும்போது ஞாபகம் தட்டியது. சிகரெட் வாங்கவில்லை. இருக்கு என தன் ஜோல்னா பையிலிருந்து சிகரெட் தீப்பெட்டி எடுத்து புல் மீது வைத்தான். வியாபார உலகம் ரொம்ப கஷ்டப்படுத்துது. நிறைய கேவலமான அனுபவங்கள். மறைமுக வரி மாதிரி மருந்து வியாபாரத்தில் மறைமுக பங்குதாரங்களாக இருக்காங்க டாக்டர்ஸ். எப்படின்னா ஒரு டானிக் பாட்டில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத வைக்க ஒரு டாக்டருக்கு 3 ரூபா லஞ்சம் தரணும். 100 பாட்டில் டானிக் விற்க மாதம் 300 ரூபா லஞ்சம். இது இல்லாமல் பெரிய கம்பெனி மருந்துக்குன்னா கம்பெனியே நேரடியாக அன்பளிப்பு, டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜுன்னு குமட்டுதுடா குணா. காசியின் முகத்து மேல் செல்லமாக புகை வளையங்களை ஊதிவிட்டேன். இதில் எவ்வளவு நாள் தாக்குப்பிடிப்பேன்னு தெரியல. பழையபடிதாண்டா இருக்கு குணா. அடுத்த வினாடி மேலே எடுத்த காலூன முடியல. காசி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். அவனது ஜோல்னா பை மீது சொத்தென வெள்ளையும் பழுப்பும் கலந்த எச்சம் தெரித்தது. ஆனால் முன்ன மாதிரி என்னை பிச்சு வீசி வாந்தியில் புரட்டி ஆபாசப்படுத்திக்கிறதில்லடா. கஷ்டப்பட்டு விழுங்கிக்கினேன். அப்பாவுக்காக தான். அவர் போயிட்டா என்ன ஆவேன்னு புரியல. எதை ஆதாரமாக்கி இந்த பேய் மனசை சமாதானமாக நடத்த போகிறேன்னு தெரியலடா. காசியின் அப்பா காசிக்கு 1 வயதாகி இருக்கும்போது மனைவியை இழந்தார். காசிக்கு 4 வயது மூத்த ஓர் அக்கா உண்டு. வேறு உடன்பிறப்பில்லை. காசியின் அப்பா இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளவில்லை. குழந்தைகள் 2 காசியின் பெரியப்பா தன் அண்ணன் குடும்பத்தோடு ஒட்டி கொண்டு விட்டார். மில் வேலை. சாந்தமான குணம். அப்பா எப்படி இருக்கார் காசி? அப்பாவும் நானும் ஒரு வீட்டில் இருக்கோம். அக்காவுக்கு வீட்டில் பாதி பாகம் உயில் எழுதி வச்சாச்சு. உயிலை கையில் கொடுக்கல. செவரு வச்சு 2 பாகமாக்கியாச்சு வீடு வாசலை. மச்சான் அவ்வளோவா பிரச்சனை இல்லை. அப்பா அக்கா வீட்டில் தான் சாப்பிட்டுக்கிறார். எனக்கு 10 நாளைக்கு ஒரு ஹோட்டல். 10 நாளுக்குள்ளே எந்த ஹோட்டலும் சலிச்சிருது. 300-350 மாதம் கிடைக்கும். ஆத்மாவை, மனசை, வயத்தை, உடம்பை எல்லாத்தையும் அதில் தான் கழுவணும். பக்கத்தில் சிமெண்ட் பெஞ்சில் படுத்திருந்த நாய் எழுந்து உடலை உதறி சடசடத்தது. நீ பொண்ணாக இருந்திருக்கக்கூடாதான்னு தோணுது. சரியாக சொன்னால் நீ பொண்ணாக மாறிடக்கூடாதான்னு. உன்னோட இருந்தால் பாதுகாப்பாக தைரியமாக இருக்குடா குணா. அறிவோட குத்தலை பொருட்படுத்தாமல் சொன்னால் கடவுளோட மடியில் இருக்கிற மாதிரி, அதுவும் பெண் கடவுள். என்னால் ஒரு ஆணை கடவுளாக கற்பனை செய்யவே முடியல. விளையாட்டு மைதானமாக முள்ளுவேலி இல்லாத மனசு உனக்கு இல்லடா காசி. என்னோட மனசு உனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அங்கேயும் சில பேர் கண்ணுக்கு வேலி இருக்கும். இருக்குது. சரி, இப்போல்லாம் ஏதாவது எழுதுறையா? இல்லை, டைரி மட்டும்தான். கவிதை கதைன்னு எழுதுனா சுய புலம்பலாக இருக்குது. எதிரில் நாய் ஒற்றை காலை தூக்கி பெஞ்ச் கால் மேல் மூத்திரம் அடித்தது. காசியின் வாயில் கால் சிகரெட் சாம்பலாக நின்றிருந்தது. சற்றே மௌனம். என்னால் இந்த சிகரெட்டை விடவே முடியல காசி. நானும் தான். கூடவே இந்த மாஸ்டர்பேஷனையும். எவ்வளோ முயற்சி பண்ணியும் இந்த ரெண்டையும் நிறுத்தவே முடியலடாகுனா. சிகரெட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நிக்கோட்டின் நெஞ்சுக்குள்ளே பரவி எதுவும் பண்ணுறதா தெரியல. பால் வராத முளக்காம்பை உறிஞ்சிற மாதிரி தான் அது எனக்கு. மாஸ்டர்பேஷன்லேயும் ஒரு விஷயம், பல பேர் மாதிரி கை கொண்டு இல்லை. தலையணையை அணைச்சிக்கிட்டு தாயான 30-35 வயசு பொண்ணுகளை தான் நினைவிலாட்டச்சு. காசிக்கு 29 தான் வயது என்று நினைக்கிறேன். திடீரென்று வேறு ஏதாவது பொதுவாக பேசலாம் என்று காசி என்னை பற்றி கேட்டான். என் அம்மாவை விசாரித்தான். எனக்கும் அவனுக்கும் பழக்கமான ஒரு சாமியாரை பற்றி கேட்டான். சாமியாரோடு இருந்த அழகான பெண்ணை பற்றி கேட்டான். சாமியார் RSSல பூந்துட்டார். காரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சிஷ்யை ரம்பை இப்போ சத்தியில் ஒரு துணிக்கடையில் சேல்ஸ் கேர்ள். காசி சிகரெட்டை வீசி எறிந்தான். புள்ளில் லேசாக புகை கசிந்தது. நான் மீண்டும் ஒரு சிகரெட்டுக்கு பார்த்தேன். இல்லை, எனக்கு பரபரத்தது. நானும் கூட காசியைப் போல சும்மாதான் சிகரெட் குடிக்கிறேன் என்று நினைக்கிறேன். சில சமயங்களில் தோட்டத்து பக்கம் கும்மிருட்டில் நின்று குடிப்பேன். குடித்த திருப்தியே இருக்காது. புகையை ஊதி கண்ணால் பார்ப்பதில்தான் திருப்தி போல இருக்கிறது. காளிப்பெட்டியை நசுக்கி தூக்கி போட்டான் காசி. 1:10 என்றேன். போவோமா என்று அரை மனதாக கேட்டான் காசி. நடந்து சென்றபோது காசியை கேட்டேன். டிம் எல்லாம் இப்போ ஒன்றும் பண்ணுறதில்லையா? எதையும் தொடர்ந்து செய்ய முடியல. காஃபி கரண்டியால் வாழ்க்கையை அளந்து பார்த்ததா எலியட் சொல்லுவான். எதை எடுத்து அளக்கன்னே எனக்கு முடிவுக்கு வர முடியல. காப்பியா டீயா என்று கேட்கும்போது வெடுக்கென்று ஒரு விருப்பத்தை சொல்ல முடியாதவன் காசி. ஆனால் சாவை எடுத்து அளந்து பார்த்திருக்கிறான். சுவரெட்டி குதித்தோம். தூங்கின திருப்தியே இருக்கிறதில்ல. ஓயாமல் கனவுகள், பகலில் யோசனை யோசனைகள். எனக்குள்ள நான் ஓயாமல் நடமாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி சில சமயம் எனக்குள்ளே இருக்கிற நான் தான் நிஜம், இந்த வெளியிலே நான் சூட்சமம்னு பயமாக தோணுதுடா. நியூஸ் பேப்பரெல்லாம் ஒன்றும் படிக்கிறது இல்லையா காசி? எப்போவாவது படிப்பேன். செய்தி படமாகத்தான் எல்லாம் எனக்குள்ளே மிச்சமாகுது. பிடிப்பே இல்லை. வெத்து உலக்கையும் உரலுமாக மனசும் புத்தியும் அடிச்சுக்கிட்டு கிடக்கு. பொது நூலகம் தாண்டி தார் சாலையை நெருங்கினோம். குணா, நீ இங்கே வந்தால் வராமல் போகாத. வீட்டுக்கு வா. என்னோட கல்யாண மேட்டரில் இன்னும் நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதா தன்ராஜ் சொன்னான் என்று கைகளை பிடித்து கொண்டான் காசி. எனக்கு தெரிந்த காசி 8 அப்படியே தான் இருக்கிறான். கர்ப்பம் விட்டு வெளியேறிய பின் அவனுடைய நினைவு பாதையில் முதலடி பற்றி ஒரு முறை காசி சொன்னான். அவன் அம்மா இறந்து 6 வெயிலில் கற்றாலை அடர்ந்து சூழ்ந்த ஒரு வறட்டு இட்டேரி வழியே பாட்டியின் இடுப்பில் கதறி கொண்டு வருகிறான் காசி. அவனது பெரியப்பா வீட்டு வாசலில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு திரும்பி பார்க்காமல் போகிறாள் ஒரு வெள்ளைச்சீலை கிழவி. அது காசியின் அம்மாவை பெற்ற அம்மா. மாமன்மாரின் பகல் தூக்கத்தை கலைத்து குழந்தை அழுதால் யாரால் சகிக்க முடியும்? காலேஜ் பருவத்தில்தான் காசி எனக்கு நட்பானான். ஹிப்பாக்ரசியை அம்பலப்படுத்தி மனிதர்களை எங்களை பரிகசித்து கொண்டு கில்லாடிகளாக உணர்ந்து குதூகலித்து திரிந்த எங்கள் நட்பு புத்தகங்கள் மூலம் பலப்பட்டது. வித்தியாசமானவர்களாக மாற்றி மாற்றி மெச்சிக்கொண்டு நடந்தோம். ஆதவனை ரசித்து படித்தோம். புவி அரசுவை நேரில் சந்தித்தோம். காசிதான் கூட்டி போனான். மெல்ல மெல்ல ஜானகிராமன், லாசாரா, பிச்சமூர்த்தி, அசோகமித்ரன், சுந்தர ராமசாமி என்று ஈடுபாடு கொண்டோம். மௌனி புரியாத போதும் பயங்கரம் என்ற பாவனை பூண்டு பாராட்டினோம். இடையில் நான் படிப்பதில் ஏனோ தேங்கிப்போனேன். பெண் வேட்கை. பட்டப்பின்பு விவேகானந்தர், பித்துக்குளி முருகதாஸ், ரஜினீஸ் என்று கலவையாக ஜல்லி கலக்க ஆரம்பித்து விட்டேன். இப்போது JK-வை அடிக்கடி படிக்கிறேன். அரசாங்க வேலை கிடைத்து கடலூர் போன பின் தான் காசியின் நெருக்கத்தை வளர்ந்துவிட்டேன். ஆவேசமாக பாய்ந்து அரைக்கிணறு தாண்டும் சுபாவம் சிறு வயதிலிருந்தே காசிக்கு இருந்ததாக தெரியவில்லை. அவனுடைய பள்ளி வாழ்க்கையை பற்றி அதிகம் அவன் சொன்னதில்லை. 4 படிக்கும்போது காதலில் தொல்லை என்று ஹைஸ்கூலில் பிரேயரின் போது காலையில் கணிகள் அல்லது ஐசக் நியூட்டன் பற்றி கட்டுரை படித்து ஸ்கூலிலேயே அறுப்பான் என்றும் ஏதோ சொல்லியிருக்கிறான். எஸ்எஸ்எல்சியில் மிக அதிக மார்க்குகள் வாங்கினான் என்பது எனக்கு தெரிந்தது. 76 காலேஜ் விட்டு வெளியே வந்தான். 2 பேப்பர்கள் ஃபெயில். அப்புறம் அதை எழுதவே இல்லை. கொஞ்ச நாட்கள் தபால் மூலம் தமிழ் வழி ஹிந்தி படித்தான், விட்டான். கொஞ்ச நாட்கள் தாய்மொழி அபிமானத்தில் தெலுங்கு வாதியார் வீட்டு பெண் தினமும் காஃபியில் கொஞ்சம் காதல் கலக்கி கொடுத்தாள். இந்த காலத்தில்தான் வீட்டு பக்கமாக இருந்த ஓர் இன்ஜினியரிங் கம்பெனியில் டைம் கீப்பராக வேலை பார்த்தான். அவன் ஓரிடத்தில் தொடர்ந்து 1 வருஷம் பார்த்த வேலை பூப்பந்து விளையாட்டில் சுமாரான வீரன் காசி. காலேஜ் நாட்களில் அவன் ஈடுபட்டிருந்த 2 விஷயங்கள் கவிதையும் விளையாட்டும் தான். NTCM-இல் ஒன்றில் விளையாட்டு தகுதியின் பேரில் வேலை கிடைத்தது. இதிலிருந்து தான் காசி புறப்பட்டான். NTCM-இல் வேலை 6 மாதம்தான். மனக்குமட்டல், மன மலத்திற்கு சிகிச்சை. அப்போது நான் கடலூரில் அரசு ஊழியன். திருநள்ளாறு போய் மொட்டையடிக்கிறேன் பேர் வழி என்று அப்பாவிடம் பணம் பறித்து கொண்டு வந்தான் காசி. 2 நாட்கள் என்னோடு உற்சாகமாக இருந்தான். நிஜமாகவே திருநள்ளாற்றின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பானோ என்று நினைத்தேன். ஒரு நாள் போய் மொட்டை போட்டுவிட்டு மத்தியானம் காரைக்கால் வந்து ஒரு லாட்ஜில் பீர் அடித்துவிட்டு தூங்கினோம். சாயங்காலம் காற்றாட வெளியே நடந்தபோது ஒரு திடுக்கிடும் உண்மையை கக்கினான் காசி. உண்மையிலேயே நான் ஒரு பாவி கயவண்டா குணா. அன்பான அப்பாவை ஏமாத்திட்டிருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, டாக்டர்களையே ஏமாத்தி நடிக்கிறேன். எனக்கு வேலைக்கு போக பயமாக இருக்குடா. ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம்டா. எந்த புஸ்தகத்தில் படித்த இந்த இங்கிலீஷ் வரிய? பொறுப்பு பற்றின பேடித்தனம் சரி, அதனடா சுதந்திரம் பற்றின பயம். சுதந்திரத்தையே தப்பாக புரிஞ்சிருக்க நீ. மேதாவிங்கிற பிம்பத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு பிம்பத்தோட கர்வத்துக்கு பங்கமாக இருக்குதோ வேலை செய்கிற இடம், நீ முட்டாள். இல்லைடா குணா, எனக்கு வந்து ஜாப் ஒத்து வரலடா. எந்த ஜாபுமே ஒத்து வராது. என்னால் கடிகார மிரட்டில் சகிக்க முடியல. தினம் ஒரே நேரத்தில் அதை செய்கிறது செயற்கையாக. டான்னு ஒரே நேரத்துக்கு எந்திரிக்கிறது, செயற்கையாக தினமும் ஒரே நேரத்தை பிடிச்சிக்கிட்டு வெளிக்கு உட்கார்றது, கன் டயத்துக்கு குளியல், கட்டுப்பாடான தினம்கள் எனக்கு சலிக்குதுடா. வெறுத்து குமட்டி இதுக்கு மேலே பொறுப்புனா பயம் வேற. அதிகாரி உருட்டல், ஓவர் டைம், அப்பா படுபாவி. எனக்கு உள்ளூர சத்தியமான ஆசை என்ன தெரியுமா? சொல்லு. எங்கேயாவது காட்டுக்குள்ளே மலைப்பக்கம் ஓடி போயிடணும்னு. போய் ஆதிவாசிகளோட ஆதிவாசியாகணும்னு. முட்டாள், ஆதிவாசி கூட்டத்தில் மட்டும் பொறுப்பு சுதந்திரம் பற்றின பயம் இருக்காதுங்கிறியா? அங்கேயும் தாளம் இருக்குதுடா, கட்டுப்பாடும் இருக்குது. காசி பதில் பேசவில்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென சட்டையை கழற்றினான். இடுப்பில் லுங்கியை இழுத்து நழுவ விட்டான். ஜட்டி போட்டிருக்கவில்லை. படுபாவியின் வலது தோள்பட்டை விரைத்து பலகை மாதிரி இருந்தது. தள்ளவே முடியவில்லை. கணம் லுங்கியை பலவந்தமாக சுற்றி மெல்ல அணைத்தபடி தள்ளி கொண்டு போனேன். பெட்டிக்கடையில் சோடா வாங்கி முகத்தில் தெளித்தேன். கொஞ்சம் வாயில் புகட்டி லாஜுக்கு கூட்டி போனேன். 11 மணிக்கு ஒழித்து கொண்டான். இரவு உணவு சாப்பிடவில்லை. நான் கலவரப்பட்டு வருத்தமாக உட்கார்ந்திருந்தவன் அருகே போனேன். மொட்டைத்தலை சொட்டையில்லாமல் உயர்த்திருந்தது. தோலை தொட்டு பரிவாக கட்டிலோரம் உட்கார்ந்தேன். எழுந்து உட்கார்ந்தான். இடுப்பில் லுங்கி இருந்தது, இருக்காமல். முகம் உப்பி இருந்தது. பசிக்குதா என அவன் கைகளை மெல்ல பிடித்து விட்டதுதான் எதிர்பார்க்கவில்லை. மூக்கும் கோண அப்படி ஒரு அழுகை. பெரும் குரல் எடுத்து முகம் விம்ம எனக்கு எரிச்சலாகவும் பயமாகவும் துயரமாகவும் ஆகிவிட்டது. பக்கத்து ரூமில் எல்லோரும் எழுந்து வந்தால் அவன் முகத்தை அப்பி அடக்க பார்த்தேன். முடியவில்லை. ஊ ஊ ஊ என அரை மணி நேரம் அடங்கவில்லை. மழை விட்ட விசும்பல் மாதிரி வேறு. நான் லைட்டை அணைத்து விட்டேன். நல்லா தூங்கினியா? தூங்கினேன் என்ற காசியின் பதிலில் வாட்டம். காலையில் 8 மணிக்கே சாப்பிட போனோம். என்ன காசி சொல்லிட்டா? ராத்திரி ஒரு கனவு. மனசு கஷ்டமாக இருக்குடா. என்ன சொல்லு. வனாந்தரத்துக்குள்ளே மத்தியான நேரம், மழை பேஞ்சு ஓய்ஞ்சிருக்கு. பிரம்மாண்டமான சிலை ஒன்று மார்ல முகஞ்சு பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்னன்னா புணர்ற மாதிரி. முகம் சரியாக தெரியல. விழித்த போது அந்த கனவு முகம் மனசை கஷ்டப்படுத்திடுச்சு. ஏதாவது சினிமா போகலாமா என்று பேச்சை மாட்டினேன். காசிக்கு கல்யாணம் என்று ஒன்று நடந்ததற்கு நானும் முக்கிய காரணம். முதற் காரணம், பெண்களுடன் காசியின் அனுபவம் ஒன்றை கூட அவன் என்னிடம் ஒழித்ததில்லை. பியூசி படிக்கும்போது பக்கத்து தெருவில் பெட்டி கடைக்காரரின் பெண்ணுடன் காதல். 17 வயது பெண், காசியின் அன்றைய பாஷையில் தேவதை. உணவாக பெட்டிக்கடை பொறி வேர்க்கடலையே அதிக நாட்கள் தின்று வளர்ந்த அந்த தேவதைக்கு திடீரென மஞ்சள் காமாலை. ஒரு நாள் சாம்பல். காசி இந்த தேவதையின் பெயர் சேர்த்து புனை பெயர் வைத்து கொண்டு கண்ணாமூச்சு என்றொரு குட்டி கவிதை தொகுப்பை பின்னாளில் ஒன்றுவிட்ட அண்ணன் அச்சகத்தில் வேலை பார்த்தபோது வெளியிட்டான். வேலை என்றால் தொகுப்பு அச்சடித்து முடியும் வரை வேலை. காலேஜ் முதல் வருட நாட்களில் கவிதையுடன் இரண்டு குட்டி காதல்கள். ஒரு பெண் மூவா ரசிகை, கெமிஸ்ட்ரி படிப்பு, எதிர்வீடு, துணைப்பாடம் கணக்கு சாக்கில் காசி அடிக்கடி மூவா ரசிகையிடம் போனான். ஒரு முற்பகல் குளிக்கும்போது சுவரொட்டி விட்டு விரகதாபத்தில் பெயர் சொல்லி கத்திவிட்டான். முகத்திலேயே வெளிக்க வேண்டாம் என்று கதவை அடைத்து கொண்டு விட்டது அல்லி. இன்னொரு பெண் வழிய வந்து இவன் நெஞ்சில் சாய்ந்தாள். வேலையில்லா பட்டதாரி பெண், வேலை கிடைத்து பொள்ளாச்சி போய்விட்டாள். சந்திப்பே இல்லை, கடிதங்களுக்கு பதில் இல்லை. காசி என்டிசி மேல் வேலையை தொலைத்துவிட்டு ஊர் சுற்றி கொண்டிருந்த காலத்தில் அப்பா ஜேபியில் 10 ரூபாய் திருடி கொண்டு ஒரு நாள் பொள்ளாச்சிக்கு பஸ் ஏறினான். 2 ரோல்டு கோல்டு காது ரிங்குகளை வாங்கி கொண்டு போய் சாயங்காலம் போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் அவளை சந்தித்தான். அவள் முகம் கொடுக்கவில்லை. ரிங்குகளை நீட்டினான். என்னை பார்க்க வராத, எங்கள் அண்ணாவுக்கு லெட்டர் எழுதுவேன், வேறு வேலை இல்லை உனக்கு. மென்டல் காது அலங்கரிப்புகளை சாக்கடையில் விசிறிவிட்டு எச்சில் விழுங்கியபடி கூசி நடந்தான் காசி. இன்னொரு காதல் இரண்டு வீட்டிலும் அம்பலமாகிவிட்டது. காசியின் பிடிவாதத்தால் காசியின் அப்பா பெண் கேட்டு போனார். வேலை ஏதும் பார்க்கட்டும், யோசிக்கலாம் என்று சொல்லி அனுப்பினார்கள். காசி வேண்டா விருப்பாக வேலை தேடினான். கல்யாணத்துக்கு எதுவுமே செலவே வேண்டாம், அந்த பணத்தில் ஏதாவது தொழில் செய்கிறேன் என்று கெஞ்சி பார்த்தான். காசியை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தும் அந்த பெண் அடம் பிடித்தாள். அவர் வேலைக்கு போலேனாலும் பரவாயில்ல, 4 எருமை வாங்கி கறந்து நாங்கள் பொழைச்சிக்குவோம் என்று சொன்னாலாம் பொருளாதார முகத்தின் சூதுவாது தெரியாத பெண். ஒரு போலீஸ்காரருக்கு மனைவியாகி போனாள். அப்புறமும் காசி எங்குமே வேலைக்கு போகவில்லை. பிஸ்னஸ் என்ற பெயரில் யார் யாருடனோ சேர்ந்து ஊர் சுற்றினான். மெட்ராஸ், பெங்களூரில் வேலைக்கு இன்டர்வியூ என்று அப்பாவி தந்தையை ஏமாற்றி பணம் பிடுங்கி போய் செலவழித்து விட்டு திரும்பி வந்தான். ரேடியோ நிலையத்தில் தினம் போய் குலாவினான். 4 தகவல் உங்கள் கவனத்திற்கு என்று கண்டதை எழுதி காசு வாங்கினான். மாதம் 75-100 என்று வருவதை டீ சிகரெட் கல் என்று செலவழித்து சுற்றினான். பிஸ்னஸ் நண்பர்களுக்காக எங்காவது அனுப்பினால் பஸ் ஏறி போய் காரியம் செய்வான். செலவுக்கு கொடுத்து எங்காவது அனுப்பினால் போதும், குஷி. வீடண்டுவதில்லை. மச்சான் இல்லாத சமயம் சமையல் கட்டில் நுழைந்து விடுவான். மச்சானுக்கு ஆஃப் நைட் ஷிஃப்ட் என்றால் 3 மணிக்கு வீடு வந்தால் 2 தடவை உணவு. அப்பா மில்லை விட்டு நின்றதால் பெற்ற பணம் பாதிக்கு மேல் கரைந்து விட்டது. மச்சானுக்கு 4 குழந்தைகளில் 2 பெண், கூடவே பராமரிப்பிற்காக 3 மாடுகள். அவர் கஷ்டம் அவருக்கு. மனிதாபிமானத்தை கொஞ்சமேனும் பராமரிக்க அவர் உழைப்பின் ஷிஃப்டில் நேரம் கிடைக்கவே இல்லை. மச்சானின் நாக்குச்சாட்டை வீச்சு தாங்க முடியாமல் உரைத்த போது காசி தடுமாறி போனான். காசியை அடக்க முடியாத மச்சானின் கோபம் காசியின் அப்பா மீது இயலாமையின் வடிகாலாக மெல்ல மெல்ல தொட்டது. அப்பாவுக்கும் சுரீர் விழ சாட்டையை ஒரு நாள் எகிரி பிடித்து புரட்டிவிட்டான் காசி. விளைவு, தூரத்திலிருந்த பெரியம்மா வீட்டில் தஞ்சம். ஏய் மச்சான்னேன், கொம்பண்ணேன், குர்ரா வீட்டு வாடகையை என்று மாதம் 400 ரூபாய் வாடகை போட்டுவிட்டார்கள் அப்பனும் மகனும். எல்லாம் காசிக்காகத்தான். உண்மையில் காசியின் அப்பாவுக்கு மகள் மீது அளவு கடந்த பாசம். காசியின் மீது அவன் அக்காவுக்கும் காசியின் மச்சானுக்கும் வேறு யாரும் இல்லை, காசிக்கு சொந்த அத்தை மகன். பெரியம்மா வீட்டில் காசிக்கு நிலைமை முற்றி கொண்டு வந்தது. மனநோயாளி போல் நடித்து திரிந்த காசிக்கு மெய்யாகவே லேசாக மனநோய் தாக்கியது என்றுதான் நினைக்கிறேன். ஒரு பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் என்ன சின்ன வித்தியாசம் என்றால் நான் பைத்தியமில்லை அவ்வளவுதான் என்று யாரோ ஒரு மேலை பெயர் சொன்னதாக சொல்லி திரிந்த காசியின் சுய எல்லையும் கடந்து மெல்லவே மன ஆரோக்கியம் குறைந்தது. ஆனாலும் அங்கே வீட்டில் இருந்த காலத்தில் நிறைய படித்தான் என்று தெரிகிறது. எனக்கு புரியாத கவிதைகள் நிறைய எழுதினான். நான் பதிலே போடவில்லை. ஒரு வினாடி கூட கால் ஊன்ற முடியாமல் கொந்தளித்தான் காசி. தன் உடம்புக்குள்ளேயே பொறியில் சிக்கிய ஒரு எலியாகிவிட்டது அவன் மனது. ஒரு முட்டாள் மனநல வைத்தியன் 400 ரூபாய் காசுக்காக 4 தரம் ஷாக் ட்ரீட்மெண்ட் செய்துவிட்டான். கறிவேப்பிள்ளை கருகும் வாசனை தலைக்குள்ளிருந்து வினாடிதோறும் அடிப்பதாக மனப்பிரமையில் பரிதவித்து போனானாம் காசி. நிறைய மாத்திரைகள், மனம் அடங்கவில்லை. ஷனப்பித்தன் ஷனச்சித்தன் என்றானான் காசி. 10 அடிக்குள் 3 திசை. இந்த மலை கிராமத்திற்கு வருகிறேன் பெருவழி என்று 4 முறை பஸ் ஏறியவன் 40 கிலோமீட்டர் வந்துவிட்டு திரும்பி 2 முறை 100 கிலோமீட்டருக்கு டிக்கெட் வந்துவிட்டு 6வது கிலோமீட்டரிலேயே திரும்பிவிட்டானாம். ஒரு ஜின்னிங் ஃபேக்டரியில் பஞ்சு பிரிக்கப் போகும் உறவுக்கார பெண்ணை கல்யாணத்திற்கு கேட்டு அப்பாவை வாதித்தான். பெண் யாருமில்லை, பெரியப்பாவின் பேத்தி. பெரியப்பா இறந்தவுடன் சொத்து பிரிப்பில் ஒரே அண்ணனோடு ஜன்ம பகை சேர்ந்து விட்டதான் உறவற்று போன காசிக்கு ஒன்றுவிட்ட அக்காவின் பெண். பெரியம்மாவுக்கு இந்த ஏற்பாட்டில் ரகசிய சம்மதம். காரணங்களில் சொத்தும் ஒன்றாக இருக்கக்கூடும், தெரியவில்லை. அப்பாவும் யாரையோ பார்த்து கேட்டுவிட்டார். பெண் கேட்க என்ன தைரியம் என்று அப்பன் குடியாரன் தூதுவரை ஏசி அனுப்பினானாம். ஏதோ ஒரு பொண்ணுப்பா, கல்யாணமானா எனக்கு எல்லாம் சரியாயிடும். இங்கே சொந்தக்காரங்க வீட்டில் எத்தனை நாளுக்கு, எண்ணி பார்த்தா பயமாக இருக்குதுப்பா என்று பச்சையாக கதறியிருக்கிறான் காசி. தவித்து கொண்டே இருந்தவன் ஒரு மாலையில் தேங்காய் பர்ஃபியை கடித்து கொண்டே 2 பாட்டில்கள் டிக் 20 காலி செய்தான். விஷயம் தெரிய பெரியம்மா அவசர அவசரமாக நாய்ப்பியை கரைத்து வாயில் ஊற்றிவிட்டாள். மீண்டும் வேறொரு மனநல டாக்டர், மாத்திரைகள். திடீரென ஒரு சாயங்காலம் இம்மலை கிராம தோட்டத்திற்கு வந்தான். உடம்பு ஊதி கருத்து ஆள் பயங்கரமாக இருந்தான். 2வது நாள் நச்சரிக்க ஆரம்பித்து விட்டான். யாராவது பொண்ணு வேண்டும் என்று. ஒரு பொண்ணோட 1 நாள் முழுக்க தனியாக இருக்கணும், ஏற்பாடு செய் என்று பிடிவாதம். 30 மைல்கள் பிரயாணம் செய்து அந்த எல்லைப்புற சின்ன டவுனுக்கு சென்றால் எனக்கு தெரிந்த ஒரு பெண், அவளும் ஊரில் இல்லை. அந்த சமயத்தில் நானும் வேலையில் இல்லை. அப்பா திடீரென இறந்து விட்டதால் கடலூர் அரசு வேலையை விட்டு இங்கே தோட்டம் வந்து 2 வருடங்களாகிவிட்டது. அம்மா தங்கைகளுக்கு துணையாக விவசாயத்தில் இறங்கியிருந்தேன். கூட எல்ஐசி ஏஜென்ட் வேலை. ஒரு சாமியாருடன் தீவிர பழக்கமாக இருந்தது எனக்கு. எங்கள் கிராம பக்கம் சின்ன குடிசை ஒன்றில் இருந்தார். சீக்கிரமே தெரிந்தது கூட அழகான ஒரு சிஷ்யை என்று. நாங்கள் சொந்த குடிசையாக ஆசிரமம் கட்ட வசூலித்தோம். விவேகானந்தரின் மறுபிறப்பு என்று சொல்லிக்கொண்ட சாமியாருக்கு நான் தான் பிரதம சிஷ்யன். கீழிறங்கி சாமியார் நகரங்களுக்கு போனார். கீர்த்தி பரவியது. இங்கிலீஷ் சாமியார் அவர். ஃபார்மர் லைஃபில் MBA, ஒரு பழம்பெரும் திரைப்பட அதிபரின் நெருங்கிய உறவுக்காரர். மனைவி படிதாண்டி விட்டாள். புருஷன் வீட்டிலேயே தாண்டி ஆசிரமம் கட்டி கொண்டு விட்டார். பின்னாளில் தான் எனக்கு எல்லாம் தெரிந்தது. சாமியிடம் காசியை அழைத்து போனேன். எல்லாவற்றையும் சொன்னான். 10 வயது பையனிடம் கூட மனதை கலற்றி கையில் தந்துவிட்டு பார்த்துட்டு மறக்காம தாடா என்று போகிற தன்மையில் காசி இருப்பதை சாமியாரின் மூளை புரிந்து கொண்டு விட்டது. 4 பேர் மாதிரி லைஃபில் செட்டில் ஆகணுங்கிற ஆசையே அத்து போச்சு சாமி உனக்கு. கடவுள் நம்பிக்கை உண்டா? காசியே பதில் சொன்னான். இல்லை சாமி, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருந்துட்டா கூட பரவாயில்லன்னு படுது சாமி. நல்லா பேசுகிறீங்க. இதுக்கு முன்னாடி யாராவது சாமியார்கிட்ட போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சாமி. சகஜ சைத்தன்யா கிட்ட போனேன், தியானம் கற்றுக்க போனேன். மந்திரம் தந்தார். மந்திரத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னார். ஐங்கிற அதை வெளியெல்லாம் சொன்னேன். மறுபடியும் பார்த்து அப்படி செஞ்சதே சொன்னேன். பரவாயில்ல, தொடர்ந்து பண்ணுங்கன்னார். கனவுகள் தொந்தரவு பற்றி சொன்னேன். போன பிறவியில் அடக்கி வச்ச ஆசை கூட இந்த பிறவியில் கனவாக வரும்னார். பயந்து போயிட்டேன் சாமி, அப்புறம் போகவே இல்லை. கடைசியில் சாமியார் ஒரே வரியில் காசிக்கு அருள்வாக்காக தீர்வு சொன்னார். எனக்கு அதிர்ச்சி.
காசி, உனக்கு செக்ஸ் தான் பிரச்சனை. யூ ஹாவ் செக்ஸ் வித் ஹர்
என்று ரம்பையை அழைத்து காட்டினார். காசி 2 நாட்களாக குழம்பி முடிவெடுக்க முடியாமல் இருந்தான். முடியாது என்று ஒரு வழியாக முடிவு சொன்னான். தனக்கு தங்கை போல இருப்பதாகவும் தான் வேண்டுவது தாயான பெண் என்றும் சாமியாரிடமே உளறினான்.
நோ அதர் கோ, லீவ் ஹிம். இப்படியே மென்டலாக இருக்க வேண்டியதுதான். ட்ரை ஃபார் சப்ளிமேஷன், நாட் ஃபார் சென்டிமெண்ட்ஸ். இன் செக்ஷுவாலிட்டி வித் சாய்ஸ். நேற்று குருநாதர்கிட்ட உன்னை பற்றி கேட்டேன், இன்னும் 10 வருஷத்துக்கு உனக்கு சோதனைகள் பாக்கினார். முதல்ல உடம்போட நீ இருந்து பழகணும் என்று முகத்துக்கு நேராக காசியிடம் சொன்ன சாமி அவனை ஆசிரமத்திற்குள் அழைத்து வர வேண்டாம் என்று என்னிடம் ரகசியமாக சொல்லிவிட்டார். கீழே போன காசியிடமிருந்து ஒரு மாதமாக தகவலே இல்லை. கீழே கோயம்புத்தூரில் சாமியார் ஒரு பணக்கார வீட்டில் அடிக்கடி எழுந்தருளுவார். ஒரு முறை நானும் கூட போனேன். அந்த வீட்டில் ஒரு இளம் பெண், கணவனை ஒதுக்கிவிட்டு தாய் வீடு வந்துவிட்ட பெண், 3 பெண்களில் நடுப்பெண், ஆணாக சுதந்திரம் பெற்று வளர்ந்த பெண், 3 பெண்களில் கல்லுமில்லை புல்லுமில்லை ஆனால் இம்பார்ட்டன்ட் என்று தாலியை கலற்றி வீசிவிட்டு வந்துவிட்டவள், மூத்த இளைய 2 சகோதரிகளும் வசதியாக வாழ்க்கைப்பட்டவர்கள். சாமியாரிடம் மிகுந்த விசனத்தோடு குடும்பம் முறையிட்டது. காசிக்கு தெரிந்த குடும்பம் என்று தெரிந்தது. நான் காசியின் நண்பன் என்பதையும் காசியை பற்றியும் ஏதோ பேச்சுவாக்கில் சாமி எதேச்சையாக தன்னிடம் வந்த கேஸ் ஹிஸ்டரிகளில் ஒன்றாக சொல்லி வைத்தார். காசியை பார்த்தபோது நானும் எதேச்சையாக அந்த பெண்ணின் துயர ஸ்திதியை பற்றி சொல்லி தொலைத்தேன். தயாராக காசிக்குள்ளிருந்த விதி காசியின் பாசையில் கேரக்டர் வேறுகொண்டு எழும்பிவிட்டது. காசி கல்யாணம் முடித்து 1 மாதம் கூட கூடி வாழவில்லை. 2வது மாதம் ஒரு நாள் மாலையில் இந்த மலை கிராமத்து தோட்டத்து வாசலில் வந்து நின்றான். அன்றிரவு முழுவதும் ஊருக்குள் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தூங்காமல் இருந்திருப்போம். மாப்பிள்ளை களை அறவே இல்லை. முகம் எருமைச்சாணியில் பிடித்து வைத்தது மாதிரி இருந்தது. 1/2 கிலோ முந்திரி கேக்கு உங்கள் எந்த கவிதையை தூக்கிட்டு கடைக்கு போகணும்னு கேட்குறாருடா மாமனார். புஸ்தகங்களை கட்டி எடைக்கு போட்டுட்டு மூளையை பணம் பண்ண யூஸ் பண்ணுங்கிறார். வீட்டு மாப்பிள்ளையாக அங்கேயே இருக்கணுமாம். நடுத்தர குடும்பங்கள் வாழ்கிற எங்கள் லைனுக்கு அவளால் வந்து குடும்பம் பண்ண முடியாதாம். பணக்காரங்களை கண்டா புறமைப்படுற லோக்காலிட்டியாம் எங்களது. அப்பாவையும் மாமனார் வீட்லேயே வந்து இருக்கிறதானா இருக்கலாங்கிறார். 3 பேருக்கு 2 வேலைக்காரங்க இப்போ. இன்னும் 2 பேர் இருந்தால் அவங்களுக்கும் வேலை கொடுக்க சரியாக இருக்குமாம். தினமும் ஸ்கூட்டர் சவாரி, ஐஸ்கிரீம் பார், நிச்சயம் சினிமா, வராத புதுத்தமிழ் பாட்டு, இவ்வளவுதான் அந்த பெண்ணுக்கு அன்றாட உலகம். அல்சேஷன் நாய்க்கும் தெருநாய்க்கும் ஆன வித்தியாசம் என்னால் சகிக்க முடியல. என்னோட தாய் இமேஜ் எலவெல்லாம் சனியன். வேண்டாம், ஒரு பெண்ணாவது இருந்திருக்கலாம். எண்ணி பார்த்தா 10-12 தரம் கூடியிருப்போம். உன்னால் நம்ப முடியாதுடா குணா, முத்தம் கொடுக்க அனுமதிச்சதே இல்லை. பிடிக்காமல் இருக்கும் சில பேருக்கு, பரவாயில்ல. ஆனால் இங்கே லிப்ஸ் அழகு நடிகை மஞ்சுளாவை விட ஒரு படி இறங்கிடக்கூடாதுங்கிற லட்சியம் எச்சரிக்கை. அழகு உதடுகள், ஆனால் பொய் உதடுகள். ஒத்தையா பயம், தனிமை, வினாடிகள் எல்லாம் சொடக்கு போடுது. என்னால் முடியல. மறுபடியும் பழைய கோளாறு மனசில் கிளம்பிருச்சுடாகுணா. அப்பா கிட்ட வந்துட்டேன். அப்பா மனம் விட்டு போச்சு. இந்த புத்தகம் எல்லாம் படிக்காமல் இதை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுப்பா. என்னால் அந்த வீட்டில் சமாளிக்க முடியாதுப்பா. அவங்க கௌரவத்துக்கு ஈடு கட்டி போக முடியாதுப்பான்னு எனக்கு பயமாக இருக்குது. அங்கிருந்தால் நான் தற்கொலை பண்ணிக்குவேன்பான்னு கதறினேண்டா. போக போக சரியாக போகும், நீ ஏதாச்சும் வேலைக்கு போ முதல்லன்னு அக்கா அக்கறையாக சொன்னான். மூடிட்டு போன்னு அக்கா மேலே எரிஞ்சு விழுந்தேன். உன்னை பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் மனசு நிம்மதிப்படும்னு அப்பா கிட்ட சொன்னேன். மொய் வந்த பணத்தில் 100 ரூபா தந்து அனுப்பினார்டா. 1 வாரம் இருந்தான். நானும் சாமியாரிடம் போவதை நிறுத்தி விட்டிருந்தேன். கொஞ்ச நாள் நிதானமாக சும்மா இருக்க சொல்லி அனுப்பிவிட்டேன். செயலுக்கான முடிவாக எதையும் யோசித்து சொல்லி முடியவில்லை எனக்கு. குற்ற உணர்வு வேறு மனதின் ஒரு மூலையில் அவனோடு சேர்ந்து பாக்கெட் பாக்கெட்டாக சிகரெட் சாம்பலே மிச்சம். கீழே போன காசியை பற்றி 2 மாதங்களுக்கு தகவலே இல்லை. தன்ராஜ் எழுதித்தான் பின்னாடி விவரம் தெரிந்தது. காசி பழையபடி ஆரம்பித்து விட்டிருக்கிறான். கண்ட கண்ட தூக்க மாத்திரைகள், பாதி நடிப்பு, மீதி பைத்தியம் என குருதாவை கழித்திருக்கிறான். ஸ்கூட்டரை வேண்டுமென்றே சுவரில் இடித்தான். மாமனார் பெயருள்ள ஸ்கூட்டர். அவருக்கு கோபம் வராதா? போதை மாத்திரை அடிமை என்று செருப்பால் அடிக்க வந்தார். திடீரென ஒரு நாள் இனி நல்லபடி இருப்பேன் என்ற திடீர் கங்கணத்தில் அந்த அழகான உதடுகளுக்கு ஐஸ்கிரீம், புதுப்படம், ஸ்கூட்டர் பவனி, பட்டுச்சேலைக்கு வாக்களிப்பு என்று பூஜை போட்டான். இரவில் கழுத்துக்கு கீழே 1 தடவை மட்டுமே புணர்ச்சி முடித்து மாத்திரை இல்லாமலேயே நல்ல தூக்கம். விடியும் முன்பு 5 மணிக்கே எழுந்து ஸ்கூட்டரை விரட்டி கொண்டு வந்து அப்பாவை எழுப்பினான். இதற்கு மொய் வந்த பணத்தில் 100 காலி. இப்படி பூஜை 4-5 முறை நடந்தது.
பெண் வீட்டிலேயே காசி 2 வாரம் தொடர்ந்து இருந்தான். படிப்பறிவு அதிகமில்லாத அப்பாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சிறுவன் போல கதறி அழுதார். மீண்டும் தூக்க மாத்திரைகள் வழங்கிவிட்டான். ஆத்மார்த்தமான தற்கொலை முயற்சி. கடிதம் வேறு எழுதி வைத்துவிட்டு கட்டிலேறினான். கதவை தாளிட்டிருந்தான். நம்பிக்கையோடு கண் மூடினான். அடுத்த நாள் காலையில் கண் ஒளித்து விட்டது. பயங்கர ஏமாற்றம், ஆத்மார்த்தத்தின் ஏமாற்றம். ஆவேசம் கட்டுப்படாமல் கையில் சவர பிளேடு எடுத்தான். தடுமாறிக்கொண்டே நடந்து போய் ஜிஹெச்சில் 2 வாரங்கள் இருந்தான் காசி. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் 1வாரம். கழுத்தில் ஒரு சின்ன ஆப்ரேஷன், கால்மாட்டில் கேஸ் நோட்டீஸ், பர்சனாலிட்டி டிசார்டர், அஃபெக்ஷன் சீக்கிங் ஃபினாமினன், அட்வைஸ்டு சைக்கோதெரப்பி. காசியின் இன்லேண்ட் மேஜை விரிப்பின் கீழ் சொருகிவிட்டு வெளியே வந்தேன். மேகமூட்டம். கண்ணுக்குட்டியை பலனுக்கு பக்கத்து தோட்டத்திற்கு பிடித்து கொண்டு போக வேண்டிய வேலை. அம்மாவும் தங்கைகளும் அவரைக்காய் பறித்து கொண்டிருக்கிறார்கள். கன்றை அவிழ்த்து பிடித்தேன். காசியின் மீதான நினைவுகள் மூட்டம் களையாமல் நடந்து கொண்டிருந்தன. இலக்கியமாக எவ்வளவோ நல்ல நல்ல புத்தகங்கள் படித்தும் காசி எவ்வளவு துன்பப்பட்டான் என்பதை நினைத்த போது காசியின் அந்த படிப்பு மீதே எனக்கு சந்தேகமும் சற்று எரிச்சலும் உண்டாயிற்று. எதையும் சந்திப்பதற்கு முன்னாலேயே பயப்பட்டு விடும் சுபாவம் அவனுக்குள் அடிப்படை சுபாவமாக ஓடிக்கொண்டிருந்தது போல இரத்த ஓட்டத்தினூடே குமிழியில் ஓர் அவ நம்பிக்கையாக தெரியவில்லை. திடீரென 10-20 நாட்கள் இரவுகளில் கண்விழித்து நிறைய படிப்பான். காசி அப்போதெல்லாம் 4 கடிதங்கள் வாரத்துக்கு எழுதிவிடுவான். கோயம்புத்தூரில் ஒரு கட்டத்தில் காசிக்கு வேறொரு நல்ல நண்பனும் கூட இருந்தான். அவன் இளம் வயசு, புல்லாங்குழல், ஓவியம். இரவில் நெடுஞ்சாலையோரம் ஒரு டீ கடை முன்பு அரை மணிக்கொரு டீ குடித்து கொண்டு விடியற்காலை 4-5 மணி வரை பேசிக்கொண்டே இருந்துவிட்டு பிரிவார்களாம். தனக்கு கலை இலக்கிய விஷயங்களில் நிறைய கற்றுத்தந்து ரசனையை வளர்த்து விட்டதில் அவனுக்கு பெரும் பங்குண்டு என்று காசியே அவனை பற்றி சொல்லியிருக்கிறான். விளைவுகள் பற்றி அஞ்சாத காசியின் ஓட்டை வாய் பலவீனம் பல மென்மையான இதயங்களை சில தருணங்களில் அப்படி காயப்படுத்திய ஒரு கெட்ட தருணத்தில் அந்த இளங்கவியின் நட்பையும் இழந்துவிட்டான். இவ்வளவு நேரம் காசி சரிந்ததற்கு தொடராமல் போன அந்த நட்பும் கூட ஒரு வகையில் காரணங்களில் ஒன்றாக எனக்கு படுகிறது. காசி 3/4 சந்திர கிரகணத்தின் போது பிறந்தவன் என்று ஒரு தரம் சொல்லியிருக்கிறான். சில காலம் ஜோசியத்தில் கூட நம்பிக்கை வைத்து பார்த்தான். தன் மன வழக்கப்படி அதையும் விட்டான். இடையில் அவன் வரையில் எதுவும் உறுதியில்லை என்றே போய்கொண்டிருக்கிறான். தஸ்தாவஸ்கியின் த ஹவுஸ் ஆஃப் த ஹெட்டை தமிழில் படித்துவிட்டு எனக்கு ஒரு கடிதத்தில் எழுதினான். ஒவ்வொரு கைதியும் சிறையில் விருந்தாளியாக இந்த இடம் வந்துவிட்டு போகிறோங்கிற மனப்பாங்கில் தான் இருக்காங்க. அதனால் 50 வயசுலையும் அவன் 35 வயசுக்கார நாட்டமே நினச்சிட்டு நடந்துக்கிறானான்னு கதை சொல்லி பெட்ரோவிச் எழுதுகிறான். ஒரு விருந்தாளியாக நானும் என்னை நினச்சிக்கிட்டு இங்கே காரியம் செஞ்சுட்டு போக முடிஞ்சால் எவ்வளவு எவ்வளவு நல்லாயிருக்கும். ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தவன் 3வது வாரம் எனக்கு ஒரு கடிதத்தில் எழுதினான். கார்லோஸ் வில்லியம்ஸ் படிச்சிட்ருக்கேன், நிறைய கவிதைகள் எனக்கு பிடிச்சிது. இடையில் ஒரு தமாஷ், ஜிஹெச்சில் கொடுத்த ஒரு குறிப்பு சீட்டு பழைய டைரியில் இருந்தது கண்ணில் பட்டது. மறுமுறை பார்க்க கிழமை மாலை 2 மணிக்கு வரவும், இந்த சீட்டை பத்திரமாக வைத்து கொள்ளவும்னு குறிப்பு அச்சடிச்சிருந்த குட்டி கேஸ் நோட் சீட்டு அது. அதில் டயக்னோசிஸ்ங்கிற இடத்துல பேனாவில் பெருசாக எழுதியிருக்கு கட்த்ராட் சைக்காட்ரிக்னு. கட்த்ராட்னா நம்பிக்கை துரோகம் இல்லையே. எவர் இருவருக்கிடையே யாருக்கு யார் பரிசளிச்சிட்ட நம்பிக்கை துரோகமிடாது. டாக்டருக்குள்ள பூந்து மாமனார் எழுதிட்டார் போல. அந்த இன்லேண்ட் ஸ்ரீராம ஜெயத்திற்கு பதிலாக காசிக்கு நான் ஒன்றுமே எழுதவில்லை. அவனிடமிருந்து இந்த 1.5 வருடங்களாக தகவலே இல்லை. ஆனால் சென்ற வாரம் எனக்கு இனிய அதிர்ச்சி. எதிர்பாராத விதமாக பெங்களூரில் ஒரு மதுபான பாரில் காசியை சந்தித்தேன். சற்றே இளைத்திருந்தான் காசி. நவீன மோஸ்தரில் உடையும் தலைவாரலும், கண்ணுக்கு கீழ் கருவளையங்கள் மெல்ல வெளுத்து வருகிறது போல. இருமணம் ஒப்பிய திருமண விளக்கு, மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைத்து விட்டதாக சொன்னான். முதல் முறை விளக்கு பெற்றது போலவே தனது அதே குடும்ப வக்கீல் மூலமாகத்தான் தன் பெண்ணுக்கு இம்முறையும் அதை செய்ய வேண்டும் என மாஜி மாமனார் பிடிவாதம் பிடித்து இழுத்ததில் கொஞ்சம் காலதாமதமாகி கிடைத்தது என்றான். அந்த செய்தியில் சிறு அதிர்ச்சியோ முழு சந்தோஷமோ எனக்கில்லை. ரம்மில் ஒரு குவார்ட்டர் குடித்துவிட்டு உட்கார்ந்திருந்தான். வாயில் புகைந்து கொண்டிருந்தது. ஆச்சரியமான சந்திப்பு தான் இது என ஆர்வம் பொங்க அவன் முன்னால் உட்கார்ந்திருந்தேன். அப்புறம் என்ன இங்கே என்றதற்கு தன் விசிட்டிங் கார்டாக மேல் பாக்கெட்டிலிருந்து எடுத்து நீட்டினான். மார்க்கெட்டிங் டைரக்டர்.
அடே அப்பா, எனக்கு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது. பழையபடி இல்லாமல் எப்படியோ ஒரு தொழிலில் ஒட்டிக்கொண்டு நட்பறுத்து கொள்ளாமல் கவனமாக முன்னேறி இருக்கிறான் போல.
வெயிட்டரிடம் இன்னொரு டம்ளர் கேட்டான் காசி. ஒருவேளை அபய கட்டையாக பற்றினானே, காசு காசு என்று. அந்த ஸ்ரீராமஜெயம் பண்ணுகிற வேலையோ இவ்வளவும்?
எப்படி எல்லாம் என்றேன் உற்சாகமாக.
அது அது எப்படியோ அப்படித்தான் அது அது என்றான் வேதாந்தி மாதிரி. மாலையில் தொடங்கியது. இரவு 10:30 வரை பேசிக்கொண்டிருந்தோம். தனது ஒன்றுவிட்ட அண்ணனிடம் வட்டிக்கு கொஞ்சம் பணம் வாங்கி முதலீடு செய்திருப்பதாக சொன்னான். கூட இருக்கும் நண்பரும் நல்ல மாதிரி, பொருளாதார விஷயத்தில் நிறைய ஒத்துழைக்கிறார் என்றான். இனி காசி பிழைத்து விடுவான் என்று வாய்விட்டே சொன்னேன். வாய்விட்டு சிரித்தான்.
நானெங்கே இங்கே என்று என்னை கேட்டான்.
ஆயுள் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் அலுவலக வேலையாக என்று நீட்டி சொன்னேன். சிரித்தான்.
நோ ப்ராப்ளம் என்றான்.
பாரில் நிறைய கூட்டம் இருந்தும் கூட ஏசி ஆனதாலோ என்னவோ அமைதி கூடியிருந்தது. எவர் உறக்க பேசினாலும் தாழ்ந்தே கேட்டது. கேட்கவும் சொல்லவும் நிறைய இருந்தும் இருவருக்கும் இடையில் என்னவோ சிறு தயக்கம் நின்றிருந்தது. போதையின் ஒரு முன்னேற்ற கட்டத்தில் தயக்கம் விலகிவிட்டது. ஐஸ் கேட்டான் காசி. என் டம்ளரை சீக்கிரம் காலியாக்கி தர சொன்னான். சிகரெட்டை காட்டி எடுக்கவில்லையா என்றான்.
நிறுத்தியாச்சு,
எப்பாச்சும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மட்டும் என்று ஒன்றை எடுத்து உதட்டில் பொருத்தினேன். பீரிட்டு சிரித்ததில் ரம் புறையேறிவிட்டது. நானும் சிரித்து கொண்டே கேட்டேன்.
ஏண்டா காசி இப்படி சிரிக்கிற?
நோ ப்ராப்ளம். இல்லடா குணா, சமீபத்தில் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஜெனோன்னு ஒரு இத்தாலி நாவல் படித்தேன். அதில் 20 பக்கத்துக்கு 2வது அத்தியாயம், த லாஸ்ட் சிகரெட்னு, சிகரெட் விடுறது பற்றி. விட தீர்மானம் போட்டு முடியாமல் எப்படியெல்லாம் அவஸ்தைங்கிறத பற்றியே 20 பக்கம். நான் பழைய காசியை பார்த்து விட்டேன். மேலும் சுயசரிதை பாணியில் எழுதப்பட்ட அந்த நாவலை பற்றியே நீண்ட நேரம் புல்லரித்து பேசிக்கொண்டே போனான். நாவலில் அதன் ஆசிரியர் இட்டாலோ செவேவோவும் தன்னை போலவே ஈ குஞ்சு பற்றி கவிதை எழுதியிருப்பதையும் விவரித்து பிரம்மாண்டமாக சந்தோஷப்பட்டான். ஒருவாய் அறிந்துவிட்டு நாடு மொழி இன சூழல் விவரங்கள் தவிர்த்து விட்டு பார்த்தால் அந்த 7 அத்தியாய நாவல் ஏகதேசம் தனது சொந்த வாழ்க்கை வரலாறு போலவே இருக்கிறது என்றான். அவசியம் அதை நான் படிக்க வேண்டும், போய் அனுப்புகிறேன் என்றான். மேலும் விடாமல் நாவலின் அத்தியாய தலைப்புகளை கேள் என்று வியந்து சொன்னான். இன்ட்ரொடக்ஷன், த லாஸ்ட் சிகரெட், த டெத் ஆஃப் மை ஃபாதர், த ஸ்டோரி ஆஃப் மை மேரேஜ், வைஜ் அண்ட் மிஸ்ட்ரெஸ், எ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், சைக்கோ அனாலிசிஸ். இன்னொரு குட்டி பெக் வாங்கினான் காசி. நான் போதும் என்று விட்டேன். திடீரென தான் ஒன்றும் முற்றிலும் மாறிவிட்டதாக நான் நினைத்துவிட வேண்டாம் என்று சற்றே நெகிழ்ச்சியாக லேசாக எச்சரிக்கை விடும் துணியிலும் கண்கள் வழியாகவும் பேசினான் காசி. ஒரு சின்ன உதாரணம் பார் என்று விட்டு சொன்னான். 6 மாதங்களுக்கு முன் நடந்ததாம் இது. YWCA விடுதியில் தங்கி கொண்டு கிறிஸ்தவ மத நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு பெண்கள் கல்லூரியில் வேலை பார்த்து வந்த ஓர் இளம் பௌதிக துணை பேராசிரியை காசிக்கு ஒரு நண்பன் மூலம் 2 சந்தர்ப்பங்களில் அறிமுகமானாள். மிக அழகான யுவதியாம். துரதிருஷ்டம், ஒரு குழந்தையோடு அவள் விதவையாகி 2 வருடங்கள் கூட பூர்த்தியாகவில்லை. தன்னை மணக்க விருப்பம் வேண்டி விடுதி முகவரிக்கு அவளுக்கு கடிதம் எழுதி கேட்டிருக்கிறான். 4 கடிதங்கள். கடைசி 2 கடிதங்கள் ரெஜிஸ்டர் தபால். 4 வார்டன் கையால் பிரிக்கப்பட்டது. நண்பன் காசியை தெருவில் மடக்கி ஆங்கில கெட்ட வார்த்தைகளால் அறைந்தான். பெண்ணின் அண்ணனிடம் இழுத்து விடுவேன் என்று மிரட்டிவிட்டு போனான். அந்த பெண் 3 நாட்களாக அழுது கொண்டிருப்பதாக வேறு சொல்லிவிட்டு போனான். 1 மாதம் கழித்து கல்லூரி வாசலில் அவள் காலில் விழாத குறையாக வருந்தி மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்தானாம். மன்னிப்பு கேட்க போனதாலும் அந்த பெண்ணை பயமுறுத்தி நினைவு தன் உடம்புக்குள் இரத்த ஓட்டத்தில் ஓர் உடையாத குமிழியாக ஓடிக்கொண்டே இருப்பதானது காவிய சோகம் என்றான். நிமிடத்தில் காவிய சோகம் பட்டுவிடும் காசியின் மனநிலை இன்னும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் மாறவே இல்லை என்று நினைத்து கொண்டேன். இந்த ரொமான்டிக் பார்வை ஒரு நோய்க்கூறாகவே இன்னும் படுகிறது அவனிடம் எனக்கு. ஆனால் வேறு நிறைய விஷயங்களில் குணமாகியிருப்பது பேச்சினோடே தெரிந்தது. ஆசைப்பட்டதை அடைந்த பின்னாலும் ஒரு பள்ளம் மிச்சமாகி அதில் நலுங்குமே ஒரு சோகம். அதை அனுபவித்தால் தெரியும் ஆசையின் குணம் என்ன என்று. பின்னால் பேசும்போது எதற்கோ இப்படி சொன்னான். சமீபத்தில் திருப்பதி போய் வந்தானாம். ஜாலி துணையாக ஒரு நண்பனோடு போனவன் கம்பெனி ஷேக்குக்கு தானும் மொட்டையடித்து கொண்டானாம். கம்பெனி ஷேக்காக வேறு கோவில்களுக்கும் அப்படியே போய்விட்டு திருவண்ணாமலை வந்தபோது ராம் சூரத்குமார் என்றொரு யோகியை சந்தித்ததாக சொன்னான். நீ கதவை தட்டும் விதம் சகிக்கக்கூடியதாக இல்லை என்பதையே கோபம் தணிந்த கடைசியிலும் தனக்கான ஒரே ஆதி செய்தியாக அவர் வழங்கி அனுப்பியதையும் அதில் பூரண அர்த்தம் இருப்பதாகவும் சொன்னான். நான் இன்னொரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டேன். அவன் அப்பாவை பற்றி கேட்டேன். நோ ப்ராப்ளம் என்றான். அடிக்கடி நோ ப்ராப்ளம் என்ற வார்த்தையே எதற்கும் பதிலாக அவன் சொல்வதை கவனித்து கொண்டே வந்தேன். கேட்டேன் சிரித்து கொண்டே, நோ ப்ராப்ளம் என்றான். எனக்கு அந்த பதில் அருவறுப்பாகவும் எரிச்சலாகவும் பட்டது. காரியங்களை காரியங்களுக்காக மட்டுமே செய்வதில் ஒரு விடுதலை உணர்வும் பரபரப்பற்ற பேரார்வமும் இருப்பதை கண்டுகொண்டு விட்டதால் எந்த காரியமுமே தனக்கு பேரானந்தமாக இருக்கிறது என்றான். நான் ஒரு நிமிஷம் பேசவில்லை. சொல்லும்போது அவனுக்கு நாக்கு லாவகம் கொஞ்சம் அளந்து எழும்புவதில் சிரமப்பட்டதை பார்த்திருக்கிறேன். என் நான்கு தங்கைகளுக்கும் காரியம் செய்து முடிப்பதற்குள் பட்ட கஷ்ட அனுபவங்கள் எனக்குள் ஒற்றை எண்ணமாக மின்னலின் ஒரு கீற்றாக உருக்கொண்டு அரைந்தது ஈயை துரத்தும் பள்ளியாக அது வேகமாக ஓடியதில் பள்ளியின் வாள் அருந்து நினைவில் இடறி விழுந்தது. என்ன யோசனை என்றான். நோ ப்ராப்ளம் என்றேன். சிரித்து கொண்டே திடீரென்று உறக்க அவன் 100 கொசுவர்த்தி சுருள்களை கொடுத்து இரண்டிரண்டாக ஒட்டி இருப்பதை ஒன்று ஒன்றாக தனித்தனியாக பிரித்து வைக்க சொன்னால் என்னால் பொறுமையாக செய்ய முடியுமா என்று கேட்டான். மறுநிமிஷமும் நான் பேசாதிருந்தேன். முகம் தொட்டு என்ன என்றான். கூலி எவ்வளவு என்றேன். எழுந்து என் முன் மண்டையில் அடித்து சிரித்தான். ஓயவில்லை. இருட்டிவிட்டது வழியே. ஏசியிலும் நன்றாக வியர்த்து விட்டது. காசிக்கு வயதான கிளப்பிச்சைக்காரர்களை தெருவில் பார்த்தால் மனதில் ஆழத்தில் அவர்களை தன் அப்பாவோடு ஒரு கோணத்தில் ஒப்பிட்டு கொண்டு குற்ற உணர்ச்சி, சுய இரக்கம், இயலாமை, பயம் எல்லாம் கலக்க அவசர கருணையாக செயல்பட்ட நாட்கள் மாதிரி இப்போது இல்லை. அவர்களை அவர்களாகவே பார்த்து அவர்களுக்காக பார்க்க முடிகிறதென்றும் அவர்களை போன்ற இன்னும் பலரின் ஸ்திதியை மாற்றிவிட சமூக தளத்தில் காரியமாற்ற முனைந்திருக்கும் சில நல்ல மனசுகளுடனும் தான் பழகி கொண்டிருப்பதாக சொன்னான். மனமாக இதை சுருக்கி விடுவதை அவர்களே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எனினும் தன் மனதில் பட்டது இவ்வளவுதான் என்று எனக்கு புரியாமல் ஏதோ சொல்லி கொண்டு போனான். மேலும் எனக்கு இமைகளில் கனம் சுருட்டி உணர்ந்தேன். வெளியில் போனால் நன்றாக இருக்கும் என்று பட்டது. காசி மேலும் ஒரு சிகரெட்டை புது பாக்கெட் கிழித்து எடுத்தான். ஆனாலும் தனக்கு கல்யாணாசி இம்சிக்கிறது இன்னும் என்றான் திடீரென்று. தனிமை, துவைத்தல், ஹோட்டல் இவைகளையும் திருமணத்திற்கான சாக்குகளில் ஒன்றாக வைத்து யோசிப்பதில் தவறுண்டா என்று என்னிடம் ஒரு சிறுவனைப் போல கேட்டான். பைத்தியக்காரன். பெய்த பெருமழை விட்ட சில மாலை நேரங்களாக சில நாட்கள் கழிவதிலிருந்து தன் வாழ்க்கைக்கு ஊட்டம் சேகரித்துக் கொள்வதாக கூறினான். சில சமயம் தேசிய நெடுஞ்சாலையில் பஸ்ஸில் தொலைதூரம் உட்கார்ந்து கொண்டு போகும்போது பஸ்ஸின் பீதி கூட்டும் ஓட்ட வேகத்தின் சங்கீத சரடில் இணைந்து விடும்போது வாழ்க்கையை ஒரு அற்புத பரிசாக உணர்வதாகவும் சொன்னான். எனக்கும் கேட்க உற்சாகமாகிவிட்டது. பேச்சை நிறுத்திவிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோமா என்று ஆர்வமாக கேட்டான். எனக்கு அவன் கேட்ட விதம் மிகவும் பிடித்திருந்தது. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காவிட்டாலும் எவ்வளவோ தான் நிதானப்பட்டிருந்தாலும் சில சமயம் எல்லாம் கொட்டிவிடுகிறது என்றான். தனியறையில் பின்னிரவில் மோனத்தில் தனக்கு பிடித்த கவிஞனை படித்து கொண்டிருக்கும் போது வாசலில் கட்டிலிலிருந்து அப்பா அவருக்கான ஏதோ ஒரு துணி சேர்த்து உரத்து கொட்டாவிட்டால் தாங்க முடியவில்லை. எழுந்து போய் அந்த வாயை அடைத்து அமுக்கிவிடலாம் போல் இருக்கிறது. ஒரு கொட்டாவி அந்த மாதிரி வந்தால் போதும். அந்த பின்னிரவே தனக்கு பால் என்றும் சொன்னபோது சற்றே சோர்வாகிவிட்டான். அப்பா இறந்துவிட்ட பின்பும் தான் வாழ்க்கையை தொடரலாம் என்பதற்கான நம்பிக்கை மெல்லவே கூடி வருகிறது என்றான். அடிப்படை சுபாவமாகவே சுயம் நசித்துவிட்ட 4-5 நண்பர்கள், எழுத்து, படிப்பு இதெல்லாம் மட்டும்தான் இதற்கு அடிப்படை காரணம் என்றான். என்ன இன்னும் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறாய்தானே என்று கேட்டுவிட்டு கடைசி சிப்பையும் முடித்தான். சிகரெட் பொருத்தி கொண்டான். திடீரென தான் சமீபத்தில் கண்ட கனவுகளை பற்றி பேச்சை மடைமாற்றி கொண்டான். அழகான கண்ணாடி கிண்ணத்தில் மிதந்த மிளகாய் நீரை சில்வர் கரடியால் கலக்கி கொண்டே பேசினான். முன்னை போல கனவுகள் வந்தாலும் நோ ப்ராப்ளம் என்றான். ரமணரின் பரவச முகம் ஒரு முறை வந்ததென்றான். ஒரு தடவை கனவில் கால் பெருவிரலை பாம்பு கடித்து இரத்தம் வந்ததென்றான். பாடையில் வைத்து ஒரு கனவில் தன்னை கண்டானாம். தீவிரவாதியாக போலீசாரால் துரத்தப்பட்டு ஒரு கனவில் ஓடினானாம். ஓரிரவு நெடுஞ்சுவர் தாண்டி மலைகள் தாண்டி விண்ணில் பறந்து போவது மாதிரி கைகளால் பேரானந்தமாக கடைந்து கடைந்து பறந்து கொண்டே இருந்தானாம். இந்த ஒரு கனவு மட்டும் மீண்டும் வராதா என்று ஏக்கப்படுவதாக சொன்னான். அடிக்கடி திரும்ப திரும்ப வரும் எரிச்சலூட்டும் ஒரு கனவென பரீட்சைக்கு படிக்காமலேயே போய்விட்டு ஹாலில் திணறுவதை சொன்னான். கனவுகளை 4 நாட்களுக்கு கவனித்து விடிந்ததும் ஒரு குயர் ரூல்டு நோட்டில் எழுதி வைக்க ஆரம்பித்தால் 5ஆம் நாள் வராதென்றான். தொடர்ந்து கவனித்து கொண்டே வந்தால் கனவு புறமுதுகு எடுக்கும் என்றான். மீறி நிச்சயம் வராதா என்றால் பெருவாழ்வின் பல புதிரிகளுக்கும் போல இதற்கும் நிச்சயமாக சொல்ல முடியாதுதானே என்று கேட்டான். கத்தி கபடாக்கள் முள்கரண்டி அலங்காரமாக சூடு பறக்க மேஜைக்கு வந்தன ஃப்ரைட் ரைஸ் தட்டுகள். அநேகமாக என் பங்கில் பாதிக்கும் மேல் காசிதான் சாப்பிட வேண்டியிருக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது காசி சிறுகதை. எழுதியவர் பாதசாரி.